ஓம் சிவாய நம. சைவம் தான் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்த துளை வழியாக அமிர்தாரைகளை இறைவன் ஏற்றுகிறார். இது ஒரு அனுபவம், இது யாரும் சொல்லல. இந்த உருகுவது உள்ளம் கொண்டோர் உருத்தை தாங்கி எனக்கு அழு உருவாக்கை அமைக்கிறது. இந்த உடம்பிலேயே இறைவனை அனுபவிக்க முடியும் என்பதை காண்பித்தவர், நமக்கு சொல்லி காட்டியவர் மறுப்பார். பிரிவணத்துல முதல்ல ஆரண்யர் சொல்றார், மூணடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை காருவார். இது புண்புலால் யாக்கையாச்சு, புல் பெய்த பண்டமாச்சு, புல்விடை முறைகோளாக்க. இந்த உடம்பிலே பரம்பொருளாகிய இறைவனை இந்த உடம்பிலே வைத்து அனுபவிக்க முடியுமா என்ன நினைக்கிறதா? இறைவனுக்கு நெருக்கமாக போகக்கூடிய அவ்வளவுக்கு உயர்ந்த தகுதி எதுவும் இந்த உடம்புக்கு இல்லை. ஆனால் இந்த உடம்பினாலே நாம் ஆண்டவனை தரிசனம் செய்ய முடிகிறது. இந்த உடம்பில் இருக்கிற கருவி கரணங்களை கொண்டுதான் ஆண்டவனை தரிசனம் செய்ய முடிகிறது. அவ்வளத்தில் நடராஜ பெருமான் இருக்கிறார் என்றால் அவரை தரிசனம் செய்வதற்கு, அவரை கண்டு அனுபவிப்பதற்கு இந்த உடம்பில் இருக்கிற கருவி கரணங்கள் தானே உபயோகப்படுகின்றன. பேரடைந்த மலர்கோயில் திருநெல்வேலி மானடங்கை வரதற்கு தாழ்த்தோட ஊரடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை தாருவார். சொல்லுகிற பொழுது உணர்வின் நேர்வெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி அணையும் ஐம்புரி அளவிலும் பெற அருவினை. இதுதான் ஞானசம்பந்தருடைய அனுபவம். உணர்வின் நேர்வெற வரும் சிவபோகம், உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாகின்ற நிலையிலே கிடைக்கக்கூடியது சிவபோகம். உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாகணும். சிவஞானத்துக்கு சரியாக இந்த பசுஞானம் வரணும். அப்பத்தான் ரெண்டு கலந்து அனுபவிக்கணும். ரெண்டும் கலந்து அனுபவிக்கிற பொழுது ரெண்டும் ஒரே தன்னுடைய பொருளாக ஆக வேண்டும். அதுக்கு தான் நாம் இவ்வளவு பயிற்சி பண்ணோம். என்ன அது கீழே இருக்கு, அது உயர்ந்திருக்கிறது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சரீரி யோக ஞானங்களினாலே அதுக்கு லெவலுக்கு கொண்டு வருகிறோம். அப்போ ரெண்டும் அந்த லெவலுக்கு இது வந்த ஒரு பாடு ரெண்டும் உண்டாக்கிறது. உணர்வின் நேர் பெற, ரெண்டு சமநிலை பெற வரும் சிவபோகம். அப்பொழுதுதான் சிவபோகம் அனுபவிப்பவனும் அனுபவிக்க தன்னை தருவாரும் இரண்டு பேரும் ஒரே நிலையில இருக்கணும். இதில் அனுபவிக்கிறவன் மட்டமாக இருந்து அனுபவிக்க தருகின்றவன் பெரியவனாக இருந்து விட்டால் இவனுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகுமாகினாலே அனுபவம் இன்பம் அளிக்காது. இவன் மனசுல குறையை காட்டிக்கொண்டே இருக்கும். இவன் அவன் அளவுக்கு உயர்ந்து விட்ட உட்பாடு கௌரவமான ஒரு சந்திப்பு இறைவனோடு இந்த ஆன்மாவுக்கு நிகழ்கிறது. உணர்வின் நேர்வேற உணர்வும் இறை உணர்வும் சமமாக இருக்கிற நிலையிலே வரும் சிவபோகத்தை அணையும் ஐம்புரி அளவிலும் இந்த ஊரடைந்த உடம்பின் பிறவியிலேயே பெற அறிவினை நான் அனுபவிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். அப்ப சுயாச்சாரிய பெருமக்கள் இறைவனை இந்த பிறவி வாழ்க்கையிலேயே அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் சாதிக்கத்தில் என்ன நடக்குமோ அதை இப்பொழுதே பெற்றுக்கொண்டிருந்த நிலையை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது என்ன நிலை எப்படி என்பதை மாணிக்கவாசகர் உருகுவது உள்ளம் கொண்டு ஒரு உச்சை தாங்கி அழு ஒரு வாக்கை அழைத்த பாட்டை நாம் பார்த்தோம்னா அனுபூதி செல்வர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் தாம் பெற்ற அனுபூதியாகிய இன்பத்தை இந்த மண்ணுலகத்தில் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட இன்பம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்கு உரிய வகையிலே பார்க்கிற பொழுது மாணிக்கவாசகர் செய்த செயல் மிக அளப்பரிய இன்பம் இருக்கிறது. ரெண்டு விஷயம், ஜைனம் வளர்ச்சி அடைகிற போது அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் நிலையாது, செல்வம் நிலையாது, இளம் நிலையாது, காற்றை நிலையாது என்று இந்த உலக துன்பத்தை பற்றியே சொல்லி நிர்வாணத்துக்கு முயல செய்கிறது. ஆனால் சைவம் என்ன சொல்லுகிறது என்றால், இதை விட பெரிய இன்பம் உனக்காக காத்திருக்கிறது என்று அந்த இன்பத்தின் சிறப்பையை சொல்லி அதை நீ பெற வேண்டாமா, இப்படியும் இன்புறப்படியா என்று கேட்கிறது. துன்பத்தை சொல்லி நம்மை மிரட்டி அனுப்புகிறது ஒரு சமயம். இதை விட்டு இவ்வளவு அவல கவலை கையாறு அழுங்கல் இத்தனையும் உடையது, நீ வேண்டாம். அதனால ஜைன சமயம் நூல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இந்த நிலையாமையை பற்றியும், இந்த நிலையாமை உடைய பொருள்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லும். இது துன்பம் தருகின்ற வாழ்க்கையிலிருந்து நம்மை விளக்கும். ஆனால் சொன்னார், இன்பத்தை காட்டி நம்மை மேலேற்றுகிறது சைவ வைணவம். வைதிக சமயங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பம் இருக்கிறது, பரமபதம் கைலாயம் இருக்கிறது, அங்கே ஒரு சாகித்யம் இருக்கிறது உங்களுக்கு, அது தொடரும் இன்பம் இப்படி காட்டுகள். அழுந்தாடிய பாசத்து அனுதினம் ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும். சரி, நீ இதில் அழுந்தாதே என்று சொல்லிவிடுகிறீர்கள், இதனுடைய அவலத்தை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா போதுமான எழும்பாக நீரித்தரும் இறது விழுத்து இன்பம் ஆமலையே திரும்பலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணினா செழும் பாகை மீறி தரும் ரசம் உடைய வீட்டு இன்ப மாமலைவே மோட்ச இன்பமாகி அந்த பெரிய மலைகளை ஏறி திரும்பலாம். இதுல போய் இருக்கா எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ உலகியல் இன்பங்களை எடுத்து காட்டுவதை காட்டிலும் இறை இன்பம் எத்தகையது என்பதை எடுத்து காட்டுவிட்டால் இந்த உயிருக்கு நாம் அனுபவிக்கிற இன்பத்தை காட்டிலும் அது மிக உயர்ந்தது, அதை பெற வேண்டும் என்னும் ஆசையை அடையும். அதனால நாம் அனுபவிச்சிருக்கும் மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லணும். இவருக்கு பொறுமை தரவே இருந்தார், அவர்கள் அந்த இன்பத்தை கொடுத்தார். மாணிக்க வாசகருடைய பின்வாரம் ஒரு வாழ்க்கை அனுபவம், அதோடு கூட ஒரு இறை அனுபவம், உலக வாழ்க்கையையும் முழுக்க அனுபவித்து அதை எடுத்து சொல்லுகிறார். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் தன்மேல வச்சு நிறைய காண. நம்முடைய பொறிகள் எப்படி தடுமாற்றம் செய்யும் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கார். நீச்சல் விண்ணப்பமெல்லாம் அது உலக வாழ்க்கையினுடைய இழிவையும் அதனுடைய தொல்லைகளையும் இதையே ஆனந்தாரியம் பரவசத்தழுத்தன் என்றெல்லாம் திருச்சதகத்தில் வருகிற பகுதிகளை நீங்கள் பார்த்தால் அதெல்லாம் இறையருள் அனுபவம் எப்படிப்பட்டது என்பது ரெண்டு பக்கத்தில் ஆக உலக வாழ்க்கை அனுபவத்தையும் அவர் சொல்லுகிறார், இறையருள் அனுபவத்தையும் அவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய பாடம் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சரித்திரத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலையும் கொண்டு போய் சொல்லுங்க. பெரிய விஷயம் என்னன்னா, உயர்ந்த நிலைக்கு போற உட்பாடு திரும்பவும் அதிலிருந்து சரிதலும் திரும்பவும் மேலேறுவதும் என்ற காட்சிகளை எல்லாம் திருவாசகத்தில் நீங்க பார்க்கலாம். இழம்புவார், வெளியில் இழம்புவார், திரும்பி மேலே போவார். பல பாடங்கள்ல அந்த காட்சிகளை வழங்கு நின்றாய்க்கும் அருளாரபுதத்தை வாய் வாய் விழுங்குகின்ற நிக்கினேன் இணையன் இனியின்மையா இவ்வளவு பெரிய அனுபவம் விரும்புகிறவனுக்கு சில நேரங்களில் சரிவுகள் ஏற்படும். அந்த சரிவுகளிலிருந்து திரும்பியும் அவனை காத்து அவன் எந்த நிலையில் அவனை நிறுத்துவது இறையருள்தான். அந்த இறையருளை வேண்ட வேண்டுமோ இதை காட்டுவதற்காக இடங்களை அவன் எங்க போய் விற்கிறார்கள்? ஏதோ ஏராளந்த பெருவாழ்வுகளுக்கு கொடுத்த மாதிரியாகவும் அது கிடைக்கத்தகாத பொருளாகினாலே மகுபாகிகள் சோர்வு என்ற வாழை அலமாக்குமா போலே மாதம் பூரா பட்டு கிடந்தவன் சோர்வுன்னு யாரா சொன்னாங்க இங்கிருந்தவா. அதை போல இவர் ஏதோ இறைவன் கொடுத்ததை வாரி வாரி விழுங்கிறார் அப்ப நிக்கிருப்பான். அவசரத்தில் சாப்பிட்டதுனாலே அந்த திருவருள் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இவர் திணற அடித்துவிட்டார். அப்போ பிக்கினேன் நிலையே விதியின்மையால் இப்போ தடங்கரும் தேனல்ல தண்ணீர் வருகிறது உயர்கொள்வார். நல்ல தண்ணீரை கொடுத்து இவருடைய நிக்கலை நிறுத்துகிறார். என்ன தண்ணீர்? உன்னுடைய திருவருள் இன்பத்தை எனக்கு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கி அதற்கு அதுவேதான மருந்து. ஏனால் அதனால் வந்த விக்கலை அதனாலேயே அப்போ இந்த மாதிரி தடுமாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் இறைவனோடு கிட்ட நெருங்கிற மாதிரி ஒரு அனுபவம் வரும். தடால் என்ற அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வீழ்ச்சி வரும். அந்த வீழ்ச்சியிலிருந்து திரும்பவும் மேலேற வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் மாணிக்காசன சொல்லி தான் நமக்கு தெரியும். இப்படி கூட ஒரு சில அனுபவங்கள் இருக்கிற மாதிரி என்ன நாம் தெரிந்து கொண்டதெல்லாம் முயற்சி செய்து அப்படியே விடுபதுக்கு போயிடுவோம். விடுபதுக்கு போயிட்டா அப்போ வேற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு. விடுபதுக்கு போவதை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சுங்கள், அவசரம் இல்லை. இந்த உலகத்திலே இறைவனை அனுபவிக்க நான் கற்றுக் கொடுக்கிறேன். இன்னும் பல பேரும் சொல்லுகிறது அண்ணன் தான் கண்டிலா வளர்ந்த வேடியாய் உள்ள திருகடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த விரணியே எனக்கு வாழிதாம் இருப்பான். இது திரும்ப திரும்ப உன்னோடு என்னுடைய அனுபவத்தை நான் செய்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். நூலுக்கு பேரை பாருங்க, திருவாகர் திருவா சரணம் வேற ஒரு திருவா சரணம். இந்த உலகம் ஒரு செல்வமா? செல்வன் கடலேக்கும் செல்வம் செல்வம். இந்த உலகம் ஒரு செல்வம் அல்ல. உலகத்தை பற்றி நிற்காதேன்னு சொல்லுகிறது அது திருவாசகம். இருந்தாலும் அது நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன, இந்த உலகம் செல்வம் அல்ல, இறைவன் தான். அந்த செல்வத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். இந்த செல்வம் உனக்கு இறைவன் தந்தது, இதையே பற்றி நிற்காது, அதை அடைவதற்கு உபகாரமாக தந்தது, இதையே அனுபவிக்கிறதுக்கு இல்லை. நாம் படித்திருக்கமே அறவோர் கழித்தலும் அந்த நோம்பலும் பெறவோருக்கு எதிர்தலும் ஆகிய காரியங்களை செய்வதற்காக ஒரு திருமணத்தை செய்து கொள்கிறான். அவன் கடைசியில் என்ன நினைக்கிறான், அவளை அனுபவிக்கிறது தான் திருமணம்னு நினைக்கிறான். அதுக்கு இல்லை, நீ இந்த காரியங்களையெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த திருமணம் நடக்கிறது. மேடம் கொட்டி இவ்வளவு தூரம் வரவேற்பு செய்கிறதெல்லாம் என்ன திருமண காலத்தில் பாருங்க, நான் திருமணம் செய்து கொண்டு விட்டேன், இது எல்லாரும் என் வீட்டுக்கு வரலாம், எல்லாருக்கும் உணவு கொடுப்பேன் சொல்றதுக்காகத்தான். அதுக்காக தான் அவ்வளோ ஆர்ப்பாடும். ஒவ்வொரு சடங்குலையும் அப்படி இருக்கும். ரெண்டு வயசுக்கு வந்தால் ஒரு சடங்கு செய்வார்கள். இந்த சடங்கு எங்கள் வீட்டில் பெற்று இருக்கிறது, தகுதியான மாப்பிள்ளைகள் அதை போரச் செய்யலாம் என்று உறவினர்களுக்கு தெரியப்படும். அங்கே அந்த காட்சி. அப்புறம் திருமணம் ஆகும்பொழுது எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சு கொடுப்பார். என்ன காரணம், நான் திருமணம் செய்து கொடுப்பேன், பழைய மாதிரி பிரம்மச்சாரி இல்லை, வந்தவங்களுக்கு ஜோறு போட முடியாது, நானே ஹோட்டலில் கேட்டேன், நீனையாங்கிட்ட கேட்கணும், எனக்கு மனைவி இருக்கிறார், நாங்கள் ரெண்டு ரூபாய் சேர்ந்து உங்களை எல்லாம் வரதற்கு தயாராக இருக்கணும், எங்கள் வீட்டை தேடி நீங்கள் எல்லாரும் வரணும் என்று அறவோருக்கு அழைத்தலும் அந்தனர் ஒன்பதும் துறவோருக்கு எழுதலும் சொல்லு ஒரு சிறப்பின் விரும்பியது உடலும் அறிவுறுத்தலும் இல்லாத போயிட்டு அப்படின்னு ஒரு சொல்லுகிற வாரம் எழுதுகிறது. அதுக்காகத்தான் இந்த திருமணம் நடக்கிறது.
ஆடுகின்ற
சிவத்துடையான் கடற்க அருகிலே எங்குரையை பாடுகின்றே, பதைப்பதும் செய்கிறே, பணிகளை பாதபலன் சூடுகின்றே, சூட்டுகின்றே, உலகினை குளரங்கே ஏடுகின்றே, எருவதோர் அறநிலை செய்வதொன்று அருகே கேடணும் தேடினால் அந்த இடம் கிடைப்பான். ஒருவன் சாது அவரிடத்தில் வந்தார். அவர் கேட்டார், நீ இறைவனை கண்டிருப்பாய் எப்பொழுது தலைவனை தீப்பற்றி அவன் தண்ணீரை தேடுகிறான் இல்லையா அணைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வேகம் உள்ளது. மண்டியில கட்டுற மாட்டுக்கு இறைவி குளிப்பாட்டணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மாதம் காத்திருக்கலாம், தண்ணி இல்லைன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். தாகம் இருந்தால் ஒரு 10 நிமிடம் காத்திருக்கலாம். தலையில நெருப்பு பிடிச்சு போச்சுனாக்கா 10 நிமிடம் காத்திருக்க முடியுமா தண்ணிக்காக? அந்த மாதிரி நீ என்னைக்காவது அழைத்திருக்கியா? இறைவனை பாராமல் என்னால் இருக்க முடியாது. அந்த அளவு மாணிக்கவாசகர் இடத்துல பார்த்து உங்களை புரிந்து என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி என்னைக்காவது துடிக்கிருக்கியா? அப்படி துடிக்கிருந்தால் நிச்சயம் உனக்கு சிவன் காட்சி அழிச்சு தன்னை காட்டியிருப்பார். நீ என்னென்னமோ உபகாரத்தில் இருக்க தேடுகின்றே, தெருவது ஒரு அழகிலே எடுத்துருவா தண்ணும். சரி, ஒரு தெரு, கிரி ஒரு தெரு, யோகம் ஒரு தெரு, ஞானம் ஒரு தெரு, தெருக்கண்ட அழைச்சாதான் செய்வது வந்து அறியே. அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், அவருடைய கதையை சொல்றாருன்னு நினைக்கிறோம், சில நேரத்தில் நம்முடைய கதையை சொல்றாருன்னு நினைக்கிறோம். உயிர்களினுடைய பல்வேறுபட்ட உயிர்களினுடைய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையிலையும் இறை வாழ்க்கையிலையும் அதற்கு ஏற்படுகிற அனுபவங்களை எல்லாம் தன் அனுபவமாக சொல்லி ஒருத்தர் அனுபவம் அல்ல, பலவேறு விதமான பல வகையான அனுபவங்கள். அதனாலதான் ஒரு பாட்டில் இருக்கிறது வேற ஒரு பாட்டில் இருக்கார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இவர் இறைவனை அடைந்து விட்டாரா இல்லையான்னு தோன்றும். பல இடங்கள்ல போவார், வருவார், திரும்பவும் போவார், இப்படி வரும். அது உயிர் துடிப்பு. உயிரானது இறைவனை பெறுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் பல்வேறு வகையான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு. எல்லாரும் ரமண மகரிஷன் மாதிரி அப்படியே வந்து மோன ஞானியாக ஆகிவிட்டீங்க இல்லையா? பாமர் மாதிரி எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய இளமை காலத்தை பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுபவத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அவர் கொடுத்த துடிப்புகள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறது. அனுபவம், சரி, அனுபவங்களும் இந்த உலகத்திலே உண்டு. இறைவன் உயிரை வழிபடுத்துவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் பல்வேறு வகையானவை. அவைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் எந்த ரகத்தில் போய் சேருவோம்? இதுக்காக முதல்ல ஒரு பாகம் எழுதினார். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன், நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இறைவனை பெற முடியும், இவ்வளவையும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, ஒரு அறிமுக உரை மாதிரி எழுதப்பட்டது தான் சிவபுராணம். உயிரின் வாழ்க்கை ஓட்டம், உயிர் பிரதிநிதித்து வாழ்கிற வாழ்க்கை. அதில் இறைவனை அடைவதற்கு உயிர் செய்கின்ற முயற்சிகள், முயற்சிகளின் ஊடாக இறைவன் அந்த உயிருக்கு அருளுகின்ற கருணை தரம், இவ்வளவும் அதில் வரும். இது இந்த நூலில் இதுவே ரெபுடேஷன் தான். இது திரும்ப திரும்ப அந்த சில விஷயங்களை எடுத்து கையாளுவார். ஒருவேளை இவர் திருவாசகத்தை எல்லாம் எழுதி முடித்த ஒரு பாடி சிவபுராணத்தை அது முதல்ல எழுதி கேட்டிருக்கார். அதுக்கு ஒரு முகவரை எழுதுறது எப்போ எழுதுவாங்க? நூல் முடிந்த ஒரு பாடு தான் முகவரை எழுதுவாங்க. அந்த மாதிரி இந்த நூலை குறித்து விட்டு சிவபெருமான் அதை எழுதி கொள்ளுகிறேன் சொல்ற பொழுது இருந்த ஒரு முகவரையும் எழுதி கொடுத்தேன். இதுக்கு பேர் வைக்கிற போது அவர் சிவபுராணம். என்ன பேரு? நம்ம புராணம் தானே அதில் சொல்ற மாதிரி தெரியுது. பாதிக்கு மேல நம்ம புராணம் இருக்கும்போது சிவபுராணம் தாங்க. உள்ளாமலேயே உள்ளாகி கூட இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுது. நம்ம புராணம் தானே சிவபுராணம்னு எழுதாமல்ல, ஜீவபுராணம்னாவே எழுதிக்கலாம். அது சிவபுராணம் சிவனது அனாதி முறைமையான பழமை என்று அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதுவே பிரச்சனை. சிவனது பழமைன்னு எழுதியிருக்கிறார். அனாதி முறைமையான பழமைன்னா என்ன? பழமை என்று சொன்னால் ஒரு வருஷத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்தா 10 வருடங்கள் இருக்கிறது பழமை தான். 100 வருஷம் ஆனதும் பழமை தான். 1000 வருஷம் ஆனாலும் பழமை தான். 100 பழமை தானே, அது பழகா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்க பழமையை சொல்லுகிறார் என்று பார்த்தால் கொஞ்சம் நாளாயிட்டா பழமைன்றாங்க. அது எவ்வளவுலையும் போகலாம். இறைவனது பழமை என்று சொன்னால் அதுக்கு மேல ஒரு பழமையான பொருள் இருக்கும் என்பதாக கூட கொள்ள முடியும். அதுக்காக அது மாதிரி வரக்கூடாது என்பதற்காகத்தான் அனாதி முறைமையான பழமை. இதுக்கு மேல ஒரு பழமை இல்லை. சரி, இவர்கள் எழுதிய உரையை எங்கிருந்து இவர்கள் கண்டுபிடிச்சு எழுதினாங்க? இப்ப புராணம்ன்றதுக்கு பழமைன்றதுதான் புராணம் என்பது, புராணம் என்று சொன்னால் பழமையானவன் என்பதும் அர்த்தம். புராதனம் நவம் பழமையாகவும் புதுமையாகவும் இருக்கும். பயன்பாட்டினாலே புதுமை, பொருளாலே அது பழமை. பயன்பாட்டினாலே சூரியன் வச்சுக்கொள்ளுங்க, சூரியன் பயன்பாட்டினாலே புதியவன், ஆனால் அவன் எப்பொழுது என்று சொல்ல முடியாது. ஆகினால காலத்தால் பழைய இப்படி இருக்கக்கூடியதுதான் இங்கே புராதனம் நவம். இதுக்கு அனாதி புறமையான இந்த வார்த்தை எங்க மாணிக்க வாசகளில்தான் அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இங்க உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம் இல்லையா, அப்ப அனாதி புறமையான பழமைகள் உன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம், அதுக்கு மேல உன்ன அதுக்கு முன்னால பழமையான பொருள் என்று எதுவுமே கிடையாது என்பதை தெரியும். அப்ப இதுதான் டாப், அதுக்கு அண்ட ஒன்றும் இல்லை. இதே 100 வருஷ பழமை, 1000 வருஷ பழமை, 1000000 வருஷ பழமை என்று அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு மேல ஒரு பொருள் அதுக்கு முன்னால கிடையாது. இதை வந்து திருவம்பாவையில சொன்னதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் சிவபுராணம் இவனுக்கு அனாதி முறமையான பழமைன்னு நீங்க சிந்திக்காம இருந்திருப்பீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். இவ்வளவுதான் அதை நம்ம படித்து முடித்து பார்க்கணும். அதனால எதிர்கிறது இல்லை. பார்க்கற போது நமக்கு யோசனை வருது, ஏய் இந்த மாதிரி எழுதணும், பழமைனாலே பழம் தானே அது, அது அனாதி முறமை என்று எழுதுக எழுதணும். ஆதியா இருக்கிறது எல்லாமே பழம் தான், அனாதி முறை இல்லை. இதுக்கு மேல ஒரு ஆதிங்கிறதுக்கு ஒரு பொருள் கிடையாது. அப்ப இறைவனுக்கு மேலாக ஒரு பொருள் இல்லை. அப்ப இறைவனை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் நாமும் இறைவனுடைய நிலைக்கு வந்துடும். இறைவனுக்கு மேலாக ஒரு பொருள் இல்லாத போல இறைவனை அடைந்த உயிருக்கும் அதுக்கு மேல வேற ஒன்றும், இறைவனை அடைவதுதான் உயிரினுடைய குறிக்கோள், அதுக்கு மேல உயிருக்கு வேற ஒன்றும் அங்க போய் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இருக்காருன்னா அங்க போய் அவராடு அது மாதிரி அது இல்லை என்பதைத்தான் இங்கே. இதுல வந்து சில பேர் வந்து முதல்ல வாழ்கை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் வெல்கை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் பூர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எத்தனை வாழ்கை எத்தனை வெல்கை எத்தனை பூர்த்தி என்று இது எல்லாத்தையும் எண்ணி எந்த அளவுக்கு அது தகுதி உடையதா இருக்கும்ன்றதோ நம்மளாம் பார்க்கணும். இதெல்லாம் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா, எந்த கணக்குக்கு ஏதாவது கிடைக்கலாம். எடுத்த எடுப்பிலே ஒரு நூலை தொடங்குகிற பொழுது வாழ்த்து வணக்கம் வரும்பொருள் உரைத்தல், இது ஒரு நூலுக்கு முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து திருவாசகத்துக்கு அவர் முதல்ல தயார் பண்ணி எழுதின ஒரு முகவுரை. இந்த வாழ்த்து வரும் இப்போ கிளப்பதி அந்த பாருங்க, ஞாயிறு போட்டுடும், ஞாயிறு போடும், மாமழை போட்டுடும், திங்கடை போட்டுடும், இதெல்லாம் வருதுல்ல வாழ்த்து. இந்த மாதிரி ஒரு நூலை ஆரம்பிக்கிற பொழுது வாழ்த்தி தொடங்குதல் பிரிவுநாட்டில் பாருங்க, வாழ்த்தி வணங்குவா முதல் பாட்டு முதல்ல ஆரம்பிக்கிறது வாழ்த்து இருக்கிறது வணங்குவது. இந்த வாழ்த்து தான் முதல்ல நமக்கு கிடைத்திருக்கிறது. நம சிவாய வாழ்க, நாதன்றாள் வாழ்க. நமசிவாய என்பது மந்திரமாகவும் இருக்கிறது, இறைவனுடைய திருப்பெயராகவும் அதனால் இருக்கிறார். உயிர்களுக்கு உறுதி பயப்பதற்கு ஏதாவது ஒன்றை இந்த உயிர்கள் பற்றி கொள்ள வேண்டுமானால் அதுக்கு இந்த திருமந்திரம் எடுத்த எடுப்பிலேயே அந்த திருமந்திரத்தை நம்முடைய கைக்கு உபகாரமாக சிவாயூரிய சிவாய நமகன்று நீரணிந்து வாழ்த்துவது என்பதை வாயால் செய்யக்கூடிய காரியம். ஆனால் செய்யக்கூடிய வாய் தூய்மை அடைய வேண்டுமானால் திருமந்திரத்தை அது இடையிறால் சொல்ல வேண்டும். அதனால தான் நமச்சிவாய வாழ்க, வாழ்த்தி அப்புறம் நமச்சிவாய சொல்றது இல்லை, நமச்சிவாயை சொல்லி அப்புறம் வாழ்க்கும். இது இறைவனுடைய பெயராகவும் இருக்கிறது, உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்புகளை விளக்குகின்ற மந்திரமாகவும் அது இருக்கிறது. இங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நான் என்றால் புரோதாயி என்றும் மா என்றால் மலம் என்றும் இந்த நமவின் தொடர்பை விட்டு விலகி ஆ என்கின்ற அருளின் தொடர்பினாலே சி என்கிற சிவத்தை இந்த உயிரானது யா என்கிற உயிர் அடைகிறது. இந்த குறிப்பை தான் அந்த நமசிவாய என்கிற திருமந்திரன் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப திருவாசகம் முழுமையும் இந்த நமசிவாய என்கிற முதல் வார்த்தையிலே முடிந்து விட்டார். ஆகவே இது வந்து உயிரார்ந்து இறைவனை அடைகின்ற திருவரு குறிப்பையும் அதற்கு தடையாக இருக்கின்ற மலத்தினுடைய கேட்டையும் எல்லாவற்றையும் குறிக்கிறது. பெருவான் யாரும் உயிர், பேரு இறைவன், பேட்டு தெருவதற்கு உபகாரமான வழி எது திருவரு, பேட்டுக்கு தடை மலம், தடையை நீக்குவது புரோதாய், இவ்வளவும் இருக்கிறது. வைஷ்ணவத்திலே அருதி என்று சொல்வார், அது அவ்வளவும் நமச்சிவாய என்கின்ற திருமந்திரத்தை வச்சு திருவாசகத்தில் முதலிலேயே நமக்கு யா என்பது பெருவா, அது உயிர், அது அடையக்கூடிய பேரு சி என்கிற சிவம், அடைதற்குரிய வழி வா என்கிற திருவரு. இந்த பேத்தை அடைவதற்கு உயிருக்கு தடையாக இருக்கிறது மா என்கிற மலம். இந்த தடையை நீக்கி நம்மை திருவருளாகிய வழியை அடையும்படியாக செய்வது நான் என்கிற சமுதாயம். இந்த ஐந்தும் தான் ஐந்தாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்துக்களுக்கு உள்ள விளக்கம் என்று நாம் சொல்லுவோம். இது வேறு வேதம்போது நம சிவாய சிவனை வணங்குகிறேன், அது வாக்கியம். மந்திர புராணம் வந்து ஒவ்வொரு சொல்லும் இதனை குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிற பொழுது வந்தோம். இதை வந்து சிவனை வணங்குகிறேன் என்று சொல்லி அப்படியே முடிச்சுடலாம். சிவாய சிவனுக்கு வணக்கம், சிவனுக்கு வணக்கம் சொன்னால் மந்திரமாகாது. மந்திரம் என்பது குறிப்பு சொல், அது தனக்குள்ள விரிந்த பொருளை உடையது. அதனால்தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பொருள் என்று சொல்லுது. பல இடங்களில் அதை குறிப்பிட்டிருப்பார். மந்திரம் நமச்சிவாய ஆகரியர் இணையம் பெற்றால் வெந்தரும் இணையும் நோய் வெவ்வாழர் விலகக்கன்றி நம சிவாய என்று ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு இறைவன் திருவருளை அடைவதற்கு ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதோட அதிலேயே சிவனுக்கு வணக்கம், சிவன் வாழ்க என்பதையும் நமச்சிவாய வாழ்க. அதனால சிவனுக்கு வணக்கம், சிவன் வாழ்க என்ற ரெண்டும் அதிலேயே வந்து அதோடு கூட நமசிவாய என்பதை சொன்னதனாலே வேறு வார்த்தைகளை சொல்லாமல் சொன்னதனாலே ஒரு மந்திரம் நமக்கு முதலில் கொடுக்கப்படும். இந்த மாதிரி மந்திர ரூபத்தை ஒவ்வொரு இடத்திலேயும் சுருக்கமாக முதலிலே சொல்லுவது என்பது வழக்கம். நம்முடைய ஞான பெரியவர்களுக்கு அந்த பழக்கம் ஞான சம்பந்தன் பையத்தை தொடங்குற பொழுது தோனுடைய சுருக்கம் தோ என்கின்ற ஓகாரமாகிய பிரணவாரத்தை தா என்பதில் பாதித்து சொல்லியிருக்கிறார். மந்திரத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்பதற்காக இதுவே பெரிய புராணம் தொடங்குற பொழுது உலகெல்லாம் ஊதாரம் நீங்க எப்பொழுதாலும் விளையாட்டு அதான் முதல்ல அது மந்திரம் தான். ஊ என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால் அது சக்தியை குறிக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது மந்திர குறிப்பு சொல்லை அந்த எழுத்தை முதல்ல வைத்துக் கொள்வது என்பது ஒரு முறை. அதுக்காகத்தான் அவர் அதை இறைவனை வாழ்த்துவது என்பது இறைவனுக்கு மேல இவன் பெரியவன் என்றிருந்து வாழ்த்துகிறான் என்று குறிடல்ல. இவன் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை வாழ்த்துகிறான். நான் வாழணும்னு சொன்னால் நல்லா இருக்க, நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ நன்றாக வாழ்க. நம்ம புலவர்களெல்லாம் குருநாதனுக்குள்ள பாடிப்பான். நடுவேவேண்டிய காமன் இயந்துரை வடுவாழக்கர் மணலிலும் பலவே நீ வாழ்க, வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன், வேற யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே, மூட்டை திரும்பி வந்திருக்கான் என தெரிஞ்சவன். அதுபோல இந்த உயிர் தன்னை வாழ்த்துக் கொள்வதற்காக இறைவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். இப்ப சிவபெருமானை பற்றி அழைத்து விட்டார். அவரை அழைப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவனா தெரியணும். அதுக்காக சொன்னார் நாதன் தான் வாழ்க. வேறு வார்த்தைகளை சொல்லாமல் நாதன் என்று அவன் என்னுடைய நாதன், நான் அவனுடைய மனைவி. அப்பா மனைவியை ஏற்று உயர்த்த கடமைப்பட்டவன் உறவு இருக்கிறதுனாலதான் அவனை நான் அழைக்கிறேன். மற்றவர்களை எல்லாம் கூட பொறுப்புடையவன் இல்லையா? நாகந்தானே மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் பொறுப்புடையவன். திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட பெருமானுடைய திருநாமம் ஆத்மநாதன் என்று. ஆத்மாவுக்கு நாதன் அதைத்தான் அங்க சொன்னார். திருப்பணி என்றே சொல்வார், என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் எம்பெருமான். ஆண்டு என்ன பயன்படுத்த ஆட்சி என்றார். இந்த உயிரை பயன்படும்படியாக செய்கிறவன் அவன் தான் ஆள். நாதன் தாழ் வாழ்க, ஆள் என்பது திருவடியையும் குறிக்கும் முயற்சியையும் குறிக்கும். முதல்ல தாழ் வாழ்க என்பதைத்தான் நாம் பார்க்கணும். திருவடிய சொல்லணும்னு வர பாருங்க, ஆரம்பத்திலே அது முயற்சி முடிந்தால் பயன் ரெண்டு இருக்கிறது. தாழ் என்பது முயற்சி என்ற பொருளில் வருகிற பொழுது இறைவன் உயிரை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வதற்காக எடுக்கின்ற முயற்சிகளை குறிக்கிறது. அவன் செய்கின்ற முயற்சிகள் வாழ்க என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த முயற்சி வெற்றிகரமாக ஆகி இறைவனை அடையவன் இல்லைன்னா அந்த முயற்சி வாழ்ந்ததாக அர்த்தம். ஆரிய நாட்டினர் ஆண்மையுடன் செய்யும் சீரிய முயற்சிகள் திறந்து நிற்கும்புக பாருங்கள். அந்த சுதந்திர போராட்டம் நடத்த பொழுது அவர்களெல்லாம் செய்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் திறந்து நிற்போங்கன்னா சுதந்திரம் கிடைக்கணும், கிடைக்கலன்னா அந்த முயற்சி மயிலில்லை. நாதன் தாழ் வாழ்க, அந்த இறைவன் செய்கின்ற முயற்சி என்ன முயற்சி? சுத்தமாய தாரியமாகிய தனுகரண போகங்களை கொடுத்து இந்த உயிரை உலகத்திலே உலாவப்பட்டு ஆச்சாரியனாக தானே வந்து இந்த உயிர்களுக்கு உபதேசம் செய்து இந்த உபதேசங்களை உபதேசத்தினாலே இந்த உயிர்களை நன்னிடத்துக்கு அனுப்பி சொல்லுகிறான் இல்லையா? அப்ப அது அவனுடைய முயற்சி தானே, அந்த முயற்சி வாழட்டோம்னா என்ன அர்த்தம்? வெற்றி வெற்றி இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனையும் அடைய வேண்டும். இப்பா தாழ் என்பது முயற்சி என்கின்ற பொருளை வரும் பொழுது அதே வழி. அப்புறம் பயன் என்ன? காட்டாதனெல்லாம் காட்டி சிவன் காட்டி தாழ் தாமரை காட்டி தங்கர்களை தேங்காட்டி திருவடியே விடாது. ஒரே சொல்லுல திருவடியை பெறுவதற்குரிய உபாயமாகிய முயற்சியையும் சொல்லியிருக்கிறார். பெற்றால் வரக்கூடிய அடையக்கூடிய பயனாகிய திருவடியையும் சொல்லியிருக்கிறார். அதான் தாழ் ரொம்ப ஆழம் பார்க்கிற போது இறைவன் எவ்வளவு முயற்சி செய்கிறான். முயற்சி எல்லாம் நம்ம இறைவனை அடையிறதுக்காக அவன் செய்கிறதான். அப்ப கடைசியா அடையிறது தாழ் பயன். ஒரு சொல்லிக்குள்ள ரெண்டு விஷயத்தையும் வச்சிருக்கிறார். இறைவன் பல முயற்சி கிடைத்திருக்கான். அந்த முயற்சிகளினாலே தன்னையே உனக்கு தருகிறான். தன்னுடைய திருவடியை உனக்கு தருகிறான். திருவடியை விடாது. அடின்னு சொன்னா அந்த பொருள் வரமக்கு கிடைக்காது. தாழ் என்று சொன்னால் மடுகுழாள் மாமுகடு என்ப மடுகிறான் தாழுழாள் தாமரையினார். கொம்பல் இல்லாதவனுடைய தாழ் முயற்சியிலே இருக்கிறாள் தாமரையினார். அங்கே தாழ் என்பது அவனுடைய காலடியிலே தாமரையால் லட்சுமி வாசம் செய்வாள். அவனுடைய முயற்சியிலே லட்சுமி வாசம் செய்வார். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே லட்சுமி இருப்பார். எங்கே செல்வன் சேரும்? சோம்பல் இல்லாமல் முயற்சி உடையவனாயிருந்தால்தான் செல்வன் சேரும். அந்த அர்த்தத்தில் சொன்னார். கால் என்பது முயற்சி. அவன் காலடியிலே இருக்கும் லட்சுமி கடப்பா. அவன் காலடியிலே ஒரு அர்த்தம். சோம்பல் இல்லாதவன் யாரோ அவன் காலடியிலே இலட்சுமி கடப்பார். நாதன் தாழ் சரி. நாதன் ஒரு இடத்துல இருக்கான், நாடு ஒரு இடத்துல இருக்கான். இன்னும் பிரயோஜனம் புருஷன்னு பேர் சொல்றதுக்கு புருஷன் துபாய் வருவான். மறைய கல்யாணம் பண்ணி இங்க விட்டுட்டு இவனுக்கு அவளுக்கு என்ன பழக்கம்? இப்படி இருந்தா அட்ரஸுக்கு மாத்திரம் தான் நாதன். அடுத்து வந்து சொல்றாரு பாருங்க, அவன் அட்ரஸுக்கு மாத்திரம் நாதன் இல்ல என்று என்னுடனாய் இருப்பவன். இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமை பொழுதும் கண்டிப்பிக்கின்ற காலம் இயல்பெழும் மாந்தர் இவை. நாமா கண்ண மூடி திறக்கிறது இல்ல. ரொம்ப நேரம் முள்ளமா மூடி விட்டு கண்ணியும் மூடிட்டே இருப்பான். அரை மணி நேரம் கழித்து கூட திறப்பான். அதுக்கு மாத்திரையா இயல்பாக இரண்டு இமையும் ஒரு கால் கூலி நீங்கின காலம். இயல்பாக நம்முடைய இரண்டு இமைகளும் ஒரு கால் கூலி பிரிந்து போகின்ற அந்த காலம் அது எந்த அளவோ அந்த காலம்தான் ஒரு மாத்திரை. இந்த இமை பொழுதும் அப்படின்னு சொன்னா மிக மிக நுட்பமான அந்த காலத்திலேயும் கூட என் நெஞ்சில் நீங்காதா, என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதா விலகி இல்லாதவன் அவனுடைய தாழ்வான். இமைப்பொழுதும் என்னிடத்தில் இருப்பவன் தன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்னிடத்தில் இருப்பவன் தன் தாழ்வாழ்க அப்படின்னு சொன்னா இமைப்பொழுது என்னிடம் இருப்பவன் என்று சொன்னால் இந்த சீர்தோறும் ஓலை வரும். அழகா கூட இருக்கும் பாட்டு. இமைப்பொழுதும் எல்லையில் இருப்பவன் சொல்லாம நீங்காதா ஒரு சொல்லை சொல்லும் பொழுது விதிவினையாக சொல்லலாம், மறைவினையாக உடன்பாட்டில் சொல்லலாம். சமீபத்தில் இந்த கோயம்புத்தூர்ல ரெண்டாம் நாடு பேச்சு சுதாசேஷனுடைய பேச்சு ரமணரை பற்றி அந்த அப்போ இதை சொல்லணும் வந்திருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு புரியல. இதுதான் புலமை அப்படின்னு படிக்கணும். மற்றொரு நேரோடு அந்த கதையை சொல்ற அளவோடு தான் ஆடமான விஷயம். அவங்க சொல்ல வந்தாங்க. நான் கூட ஒருவேளை சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. செய்தினை செய்யப்பாட்டுவினை அப்படின்னு இதுவரை சொன்னாங்க. அண்ணா அவர்கள் இங்கே எதிரில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனக்கு அவர்களிடையே பேசுவதற்கு அச்சமாக இருக்கிறது. அது செய்வதில்லை செயற்பாட்டு இல்லை. அது எதிர்மறையில சொல்லப்பட்டது. எதிர்மறை வினை அது உடன்பாட்டு வினையா சொல்லலாம். நீங்காதவன் என்று சொன்னால் இருப்பவன் என்று சொல்லலாம். ஆனால் உடன்பாட்டு நிதியில் அவர் சொல்லலை மாணிக்கார்கள். வார்த்தை எடுத்துட்டு வேற வார்த்தை போட முடியாது. நான் போட்டுட்டேங்கன்னு கேட்காதீங்க. நான் போட்டது புத்தி போடாது. அது அவர் போட்டது தான் சரி. இந்த நெஞ்சு இருக்கிறத அவன் இருந்து கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் இருக்கிறதாவே இது நினைக்கிறது இல்லை. அவன் விலகி விட்டதா தான் நினைக்கிறது. அவன் இல்லைன்னு தான் நினைக்கிறதே தவிர இருக்கிறதா இது. நாம் என்னைக்காவது இறைவன் என்னிடத்துல இருக்கிறான்னு நினைச்சிருக்கோமா? நம்ம கூட தான் இருக்காங்க. அதை நினைக்கிறது இல்லை. நாமும் பல காரியங்களை செய்து கொண்டு போகணும். நாம் ஒருவேளை இறைவன் நம் உள்ளத்திலே இருப்பதாக நினைத்திருப்போமானால் சில காரியங்களை செய்வதற்கே நமக்கு அச்சமா நமக்கு நினைக்கிறதே இல்லையே. அதனால்தான் நீங்க ஆவான் யாவன் போகல நீ போறதாக நினைச்சிருக்கியா அவன் கிட்ட இல்லையே தப்பு. அவன் போகாதவன் அப்படின்னு இருப்பவன் வேறு போகாதவன் இருப்பவனை இருப்பவனாக நான் நினைத்தால்தான் இருப்பவன் சொல்ல முடியும். எந்த இடத்துல இருக்கிறானோ அவன் நினைக்கணும் இருக்கிறான் இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறதே இல்லையே. அவன் தன்னை விட்டு விலகிவதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது அவன் விலகி போவதற்குரிய காரியங்களை எல்லாம் இவன் செய்து கொண்டிருக்கிறான். இவன் நெஞ்சில என்னென்ன அசுத்தங்கள் வேண்டுமோ அவ்வளவு அசுத்தமும் இவன் நெஞ்சில இருக்கு. அப்ப எந்த நிமிடமும் ஓடி பண்ணும் நினைக்கிறான் ஆனால் ஓடாமல் இருந்து கொண்டிருக்கிறான். அவனை துன்புறுத்தி என்னை விட்டு போயிட்டு எனக்கும் உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடிய ஆளுமை ஆனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று உன்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். வார்த்தையில் எவ்வளவு ஆழமாக வச்சிருக்கார்கள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அவன் நீங்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன் ஆனாலும் அவன் நீங்கிறது